இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-99-146 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு ஓய்வில்லாத இரவு, எண்ட்லெஸ் நைட் என்ற தலைப்பின் கீழாக தேவ செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். அநேக நேரங்களில் நாம் சொல்லக்கூடிய ஒரு வாசகம் என்ன என்று பார்க்கும் பொழுது, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் இரவும் பகலும் ஓய்வெடுக்காமல் உழைத்து கொண்டிருக்கிறேன். அநேகர்கள் சொல்லக்கூடிய பதில், நான் ஓய்வெடுக்காமல் நான் சாதிக்க வேண்டும் என்பதற்காக நான் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது அவர் எவ்வாறு சிருஷ்டித்தார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆதியாகமம் 1 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் எவ்வாறு இந்த உலகத்தை சிருஷ்டித்தார், இந்த உலகம் எப்படி இருந்தது என்றதை நாம் பார்க்கிறோம். முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இங்கே வேதம் சொல்கின்றது, ஆண்டவர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 2 வாசிக்கும் பொழுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த பூமியானது எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த பூமி எப்படி இருந்தது என்பதை நாம் இங்கே வேதத்தில் வாசிக்கும் பொழுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமியை பார்க்கும் பொழுது அதிலே எந்த ஒரு காரியமும் இல்லை, எந்த ஒரு செடி கொடிகளும் இல்லை, அது வெறுமையாக இருந்தது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நாம் இன்னும் வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. வேதம் இங்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த பூமியிலே இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் எத்தனையோ வேடங்களுக்கு, எத்தனை வேடங்கள் என்று இங்கே வேதம் சொல்லவில்லை, ஆனால் எத்தனையோ வேடங்கள், ஒருவேளை அது 1000 வேடங்களாக இருந்திருக்கலாம், அல்லது 1000 வேடங்களாக இருந்திருக்கலாம், அத்தனை வேடங்கள் பூமியானது இருளில் இருந்தது, அல்லது இந்த பூமியிலே இருள் இருந்தது என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அங்கே இருள் மட்டும்தான் இருந்தது என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், என்னுடைய வாழ்க்கையிலே வெறும் இருள் மாத்திரம்தான் இருக்கிறது, அதாவது என் வாழ்க்கை இருள் சூழ்ந்த வாழ்க்கையாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஓய்வெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், நான் இரவும் பகலும் உழைத்து கொண்டே இருக்கிறேன், நான் யாருக்காக உழைக்கிறேனோ அவர்கள் என்னை புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்று அநேக நேரங்களில் நாம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு திகைப்பது உண்டு. ஆனால் இங்கே வேதத்தை பார்க்கும் பொழுது, இந்த பூமியானது கூட இதனுடைய சிருஷ்டிப்புக்கு முன்பதாக அது எப்படி இருந்தது என்று பார்க்கும் பொழுது, முடிவில்லா இரவு மட்டுமே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒருவேளை நீங்கள் விடியலை காண வேண்டும் என்று நினைத்து இருக்கிறீர்களா? இங்கே வேதம் சொல்கின்றது, உங்கள் வாழ்க்கையிலே விடிவெள்ளி ஆகிய சூரியன் உங்கள் வாழ்க்கையில் உதிப்பார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் உதிப்பார் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிப்பார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய கர்த்தராகிய தேவன் நம்முடைய இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு இரவும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், இரவும் பகலும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில ஓய்வெடுக்காமல் நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். கவலைப்படாதீர்கள், இந்த பூமியும் அப்படிதான் இருந்தது. இந்த பூமி முழுவதும் இருளில் சூழ்ந்திருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பூமியிலே ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன என்று பார்க்கும் பொழுது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். அப்படி என்றால் இருள் இருந்த அந்த காலகட்டத்திலே தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அதாவது இந்த இருள் சூழ்ந்த இந்த பூமியை எப்படி உருவாக்க வேண்டும், இந்த இருள் நிறைந்த இந்த பூமியை நான் ஒரு அழகான ஒரு இடமாக மாற்ற வேண்டும், ஜனங்கள் வாழக்கூடிய ஒரு இடமாக மாற்ற வேண்டும் என்று அங்கே அசைவாடி கொண்டிருந்தார் என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் கூட இருள் சூழ்ந்த வாழ்க்கையாக இருக்கிறதா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாற்ற அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இங்கே பார்க்கும் பொழுது இந்த பூமி இருளாகத்தான் இருந்தது, இரவு மட்டும்தான் இருந்தது, எங்கு பார்த்தாலும் இருள் மட்டுமே சூழ்ந்திருந்தது. ஆனால் ஆண்டவர் இருளான இந்த பூமிக்கு வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பான சகோதரனை, அன்பான சகோதரியை, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் இருள் மட்டும் இருக்கிறதா? உன் வாழ்க்கையை நான் பிரகாசிக்க செய்வேன், உன் வாழ்க்கையில் நான் வெளிச்சத்தை உதிக்க செய்வேன். நீ கவலைப்படாதே, உன் வாழ்க்கையை குறித்து நீ கவலைப்படாதே, உன்னுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை குறித்து நீ கவலைப்படாதே. ஆண்டவர் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார், உன் வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்கின்றது, ஆண்டவர் வெளிச்சத்தை உருவாக்கி வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இருள் மாத்திரமே இருந்த இந்த உலகத்திற்கு ஆண்டவர் பகல் என்ற ஒன்றை கொண்டு வந்தார். அந்த பகல் என்று வந்த பிறகு இரண்டுக்கும் வித்தியாசம் வந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட இருள் ஒன்று இருக்கும் என்றால், இரவு ஒன்று இருக்கும் என்றால், பகல் ஒன்று வரும், வந்தே தீரும். இது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் கூட இரவை போலதான், அது இரவாக நம்ம வாழ்க்கையில் இருக்கும், ஆனால் நிலையாய் தங்கி விடாது. ஏனென்றால் விடியல் ஒரு நாள் வரும், நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் ஒரு நாள் உதிக்கும். அந்த நம்பிக்கையோடு கூட தான் நாம் வாழ வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் தான் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது 14 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:14 வசனம் இங்கே நாம் வாசிக்கும் பொழுது, இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த இருளான இந்த உலகத்திற்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கொண்டு வந்த பிறகு என்ன நடந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை உருவாக்குகிறார். அதாவது இந்த பூமியிலே இருள் இருக்கிறது, இரவு இருக்கிறது, பகல் இருக்கிறது. ஆகையால் இதற்கு வித்தியாசம் உண்டாக வேண்டும், இது எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இரண்டு சுடர்களை அவர் சிருஷ்டிக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். சூரியனையும் சிருஷ்டிக்கிறார், சந்திரனையும் சிருஷ்டிக்கிறார். அதாவது சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது. இந்த சூரியனும் சந்திரனும் மனிதர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரத்தக்கதாக, பகலிலே சூரியன் பகலை ஆள செய்யக்கூடியதாக இருக்கிறது, இரவிலே சந்திரன் ஆள செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவென்று பார்க்கும் பொழுது, சூரியனுடைய ஒளியை பெற்றுக்கொண்டு சந்திரன் இரவிலே பிரகாசிக்கத்தக்கதாக இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் இது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அவருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட நாம் இந்த இருளான உலகத்திற்கு நாம் வெளிச்சத்தை காண்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் தான் மத்தேயு 5 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று. அப்படி என்றால் உண்மையான மெய்யான வெளிச்சம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவரே சொல்லியிருக்கிறார், நானே ஒளி என்று அவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் வெளிச்சமா இருக்கக்கூடிய அவரில் நாம் நடக்க ஆரம்பித்தோம் என்றால் நம்முடைய இருளான வாழ்க்கை மாறிவிடும், நம்முடைய கஷ்டமான வாழ்க்கை மாறிவிடும், நம்முடைய துன்பமான வாழ்க்கை மாறிவிடும். நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாடக்கூடியவர்களாக, கடந்து செல்லக்கூடியவர்களாக இருப்போம் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் நாம் அவருக்கு உதவி செய்ய வேண்டும், அதாவது அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும். அவருக்கு நாம் ஒத்துழைக்கவில்லை என்றால், அவரோடு இணைந்திருக்கவில்லை என்றால், நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாதவர்களாகவே காணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் கஷ்டமான ஒரு வாழ்க்கையாகவே காணப்படும். ஆகையால் நாம் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 74:16 பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது, தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர், பூமியின் எல்லைகள் எல்லாம் திட்டம் பண்ணினீர், கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கினீர். இங்கே பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது, நீரே ஒளியை உண்டாக்கினீர், நீரே சூரியனை சிருஷ்டித்தீர், பூமியில் உள்ள அனைத்தும் உம்முடையது, நீரே அவைகளை திட்டமிட்டு சிருஷ்டித்தீர் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கூட கஷ்டங்கள் நிரந்தரமானது கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் நிரந்தரமானது கிடையாது. ஏனென்றால் நம்மை சிருஷ்டித்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய பாதையை அவர் நமக்கு காண்பிப்பார். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனைகள் வருகிறது என்று நீங்கள் எப்பொழுதாவது சிந்தித்து இருக்கிறீர்களா? ஏன் என்று நாம் கேட்கும் பொழுது அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் நாமாகத்தான் இருப்போம். ஏனென்றால் நாம் தவறான ஒரு தேர்வை எடுப்பதின் மூலமாக அல்லது தவறான பாதையில் நடப்பதின் வாயிலாக என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, தெய்வ திட்டத்தை நாம் தள்ளிவிட்டு நம்முடைய சுய திட்டத்தில் நடக்கின்றோம். அவ்வாறு நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கஷ்டமாக செல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு, நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் படிக்காமல் நீங்கள் உங்களுடைய இஷ்டமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், படிக்கவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல வேலை கிடைக்காது, வேலை கிடைக்கவில்லை என்றால் நல்ல சம்பளம் கிடைக்காது, சம்பளம் இல்லை என்றால் நிச்சயமாகவே திருமணம் ஆவது சற்று கடினமாக காணப்படும், கடைசியில் உங்கள் வாழ்க்கை கஷ்டமாக போய் முடிந்துவிடும். ஆகையால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் திட்டமிட்டு இருக்கிறார். ஆகையால் ஆண்டுடைய சித்தத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மனிதன் அர்ப்பணிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே இரவும் பகலும் சேர்ந்து வரும். ஆனால் ஆண்டுடைய திட்டத்திற்கு மாறாக செல்லும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வெறும் இரவு மட்டும்தான் இருக்கும், அதாவது வெறும் பிரச்சனைகள் மாத்திரம்தான் இருக்கும், ஒவ்வொரு இரவும் கண்ணீராகத்தான் அவனுடைய வாழ்க்கை காணப்படும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன், ஏனென்றால் உன்னை சிருஷ்டித்தவர் நான், எனக்கு தெரியும் எது செய்தால் உன் வாழ்க்கை மாறும் என்று. ஆனால் ஆண்டவர் கேட்கக்கூடியதெல்லாம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இப்பொழுதாவது உன்னை இருதயத்தை எனக்கு நீத்தா, இப்பொழுதாவது நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ கவனித்து அதன்படி நட என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3 நாம் வாசிக்கிறோம், 5-6 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் பாதையெல்லாம் அவர் சேவையாக்கும்படி அவரை நினைத்துக்கொள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நம்முடைய சுய புத்தியின் மேலாம் சாய்கின்றோம். ஆனால் வேதம் சொல்கின்றது, முழு இருதயத்தோடு நீ யார் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டுமா? அநேக நேரங்களில் நாம் புலம்பக்கூடியவர்களாக இருக்கிறோமே தவிர கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக நாம் இருப்பது கிடையாது. ஆண்டவரா, அவர் இருக்கிறார், அவர் என்னை பார்ப்பதில்லை, அவர் என்னுடைய தேவைகளை சந்திப்பதில்லை, அவர் என்னுடைய வாழ்க்கையின் கஷ்டத்திற்கு அவர்தான் காரணம் என்று அநேக நேரங்களில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அது தவறானது. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மேல் அன்புள்ளவராக இருக்கிறார், நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். சற்று சிந்தித்து பாருங்களேன், அவர் ஏன் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுக்க வேண்டும்? அவர் ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டும்? அவர் ஏன் சிலுவையை சுமக்க வேண்டும்? அவர் ஏன் மரிக்க வேண்டும்? இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக மாத்திரமே, அவர் நம்மை அளவில்லாமல் அதிகமாய் நேசித்தது நிமித்தமாகவே, ஆகையால் தான் அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையிலே இரவு மாத்திரம் இருக்கிறதா? கவலைப்படாதீர்கள், உங்கள் வாழ்க்கையை நான் மாற்றுவேன், எனக்கு நீங்கள் ஒத்துழையுங்கள், உங்களுடைய இருதயத்தை எனக்கு தாருங்கள் என்று அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுதல் 3:20 நாம் வாசிக்கிறோம், நான் வாசற்படேன் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து பிரவேசித்து அவனுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்றால் தேவன் நினைத்தால் கதவை உடைத்து உள்ளே வர முடியும், ஆனால் அவ்வாறு அவர் செய்தார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்த அந்த உரிமைக்கு பலன் இல்லாமல் போய்விடும். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்த நன்மைக்கு பலன் இல்லாமல் போய்விடும். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்த தேர்வுக்கு சுதந்திரத்திற்கு ஒரு காரியம் இல்லாமல் போய்விடும். ஆகையால் தான் தேவன் நம்மை எதிலும் கட்டாயப்படுத்துவதில்லை. கட்டாயப்படுத்தி அன்பை அவரால் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் அவர் அப்படி செய்யுகின்ற தேவன் அல்ல. நம்ம சிருஷ்டிக்கும் பொழுது சுதந்திரத்தோடு அவர் சிருஷ்டித்தார், சுய சிந்தையோடு சிருஷ்டித்தார். ஏனென்றால் நாம் அவரை நேசிக்க தீர்மானிப்போம் என்பதற்காகத்தான். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் கதவை தட்டுகிறேன், என் மகனே என் மகளே நீ வந்து திறந்தால் உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். ஒருவேளை திறக்கவில்லை, நீங்கள் எனக்கு தேவையில்லை, இந்த உலகம் எனக்கு எல்லாம் தருகிறது, இந்த உலகத்தில் கஷ்டம் துன்பங்கள் இருக்கிறது ஆனாலும் இன்பம் இருக்கிறது, இந்த உலகம் போதும் என்று நீ சொல்கின்றாய் என்றால், என் மகனே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உன் இருதயத்தை எனக்கு தா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை எங்கு சென்று கொண்டிருக்கிறது? சற்று சிந்தித்து பாருங்கள். அவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக பெரிய பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்ற நீங்கள் காத்திருக்கிறீர்களா என்பதை பாருங்கள். சங்கீதம் 74:18 கர்த்தாவே சத்ரு உம்மை நிந்தித்ததையும் மீதியான ஜனங்கள் உமது நாமத்தை தூஷித்ததையும் நினைத்து கொள்ளும், உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதையும் உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதையும். இங்கே சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், எங்களை நீர் மறக்க வேண்டாம், எங்களை நினைத்து பாருங்கள், சத்துருக்கள் எங்களுக்கு எதிராக நிற்கிறார்கள், அவர்கள் எங்களை துன்பப்படுத்துகிறார்கள், அவர்களுக்கு முன்பாக நாங்கள் எழுந்து நிற்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று இங்கே ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இன்று நாமும் ஆண்டவரிடத்தில் அப்படித்தான் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள், ஆண்டவரே என்னை நடத்துங்கள், ஆண்டவரே என்னோடு கூட நீர் இருங்கள் என்று நாமும் ஜெபிக்க வேண்டியவராக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பிரச்சனைகள் இருக்கும், இந்த உலகத்தில் துன்பங்கள் இருக்கும், ஆனால் நாம் ஆண்டவரோடு நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை அநேக நேரங்களில் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது, ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையை இவ்வளவு கஷ்டமாய் நடத்துகிறார் என்று நாம் கேலி கிண்டல் தான் செய்கிறோமே தவிர ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக கொடுக்கக்கூடியவர்களாக இல்லை என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோவான் 11 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது யோவான் 11:9 இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான், ஒருவன் இருவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். இவைகளே அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன். இங்கே பார்க்கும் பொழுது நீங்கள் இரவிலே நடந்தால் நீங்கள் இடறி விழுவீர்கள், ஆனால் பகலிலே நடப்பீர்கள் என்றால் நீங்கள் வெளிச்சத்தை காண்கின்ற பிரகாரமாக நீங்கள் இடறி விழ மாட்டீர்கள் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இந்த கர்த்தர் உங்களை வெளிச்சத்தில் நடக்க அழைக்கிறார். ஆயத்தமாயிருக்கிறீர்களா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். செய்தியை கேட்ட அனைவரும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் எங்கள் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். என் தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800 3332331. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.